ஓம் சாந்தி. 1/10/2025. இனிமையான குழந்தைகளே, தினமும் இரவு தங்களுடைய கணக்கை பாருங்கள். டைரி வைத்தீர்கள் என்றால் நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற பயம் இருக்கும். கேள்வி: கல்பத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய பாக்யசாலி குழந்தைகளுக்கு பாபாவினுடைய எந்த ஒரு விஷயம் உடனே தூண்டுதலை ஏற்படுத்தும்? பதில்: பாபா தினம் தினம் நினைவிற்கான யுக்திகள் என்ன சொல்கிறாரோ அது பாக்யசாலி குழந்தைகளுக்கு தான் டச் ஆகி கொண்டே இருக்கும். அதை அவர்கள் நடைமுறையில் கொண்டு வருவார்கள். பாபா கூறுகிறார்: குழந்தைகளே, சிறிது நேரம் தனிமையில் தோட்டத்தில் சென்று அமருங்கள். பாபாவோடு இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள். சார்ட் வைத்தீர்கள் என்றால் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. ராணுவத்தில் முதலில் எச்சரிக்கப்படுகிறது, அட்டென்ஷன், தங்களை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்தீர்களா என்று பாபாவும் குழந்தைகளை கேட்கிறார். இந்த ஞானத்தை பாபா இந்த சமயத்தில் தான் கொடுக்க முடியும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பாபா தான் படிப்பிக்கின்றார். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா முக்கியமான விஷயம். பகவான் யார் என்பதாகும், படிப்பிப்பது யார் இந்த விஷயம் முதலில் புரிந்து கொள்ள மற்றும் நிச்சயம் செய்ய வேண்டியிருக்கிறது. பிறகு அதீந்திரிய சுகத்திலும் இருக்க வேண்டும். நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சி ஆத்மாவிற்கு அதிகமாக இருக்க வேண்டும். பாபா கல்பத்தில் ஒரே ஒரு முறைதான் ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்து சந்திக்கிறார். எந்த ஆஸ்தி? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போல உலக ராஜ்யத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். பாபா வந்திருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் சகஜ ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. சாதாரணமாக குழந்தைகளுக்கு எதையும் கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லை. தானாகவே வாயிலிருந்து தாய் தந்தை என்ற வார்த்தை வருகிறது. ஏனென்றால் வார்த்தைகளை கேட்கிறார்கள் அல்லவா. இவர் ஆன்மீக தந்தையாவார். ஆத்மாவிற்கு உள்ளார்ந்த மறைமுகமான போதை இருக்கிறது. ஆத்மாதான் படிக்க வேண்டும். பரமபிதா பரமாத்மா ஞானக்கடல் ஆவார். அவர் ஒன்றும் படித்தது இல்லை. அவரிடத்தில் ஞானம் இருக்கவே இருக்கிறது. எதனுடைய ஞானம் இருக்கிறது? இதையும் உங்களுடைய ஆத்மா புரிந்திருக்கிறது. பாபாவினிடத்தில் முழு உலகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானம் இருக்கிறது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் அநேக தர்மங்களின் விநாசம் எப்படி ஆகிறது போன்ற அனைத்தையும் தெரிந்திருக்கிறார். ஆகையால் அவரை அனைத்தும் அறிந்தவர் என்று சொல்லி விடுகிறார்கள். அனைத்தையும் தெரிந்தவர் என்பதன் பொருள் என்ன? இதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைத்திருக்கிறார். மனிதர்களாக இருந்து கொண்டு படைப்பின் முதல் இடை கடைசியின் கால அளவு திரும்பவும் நடப்பது போன்றவற்றை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் என்னவென்று சொல்வது என்ற ஸ்லோகனை அவசியம் எழுதுங்கள். இந்த திரும்பவும் நடக்கும் என்ற வார்த்தை மிகவும் அவசியமானது. திருத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அல்லவா. கீதையின் பகவான் யார்? இந்த சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கிறது. பரமபிதா பரமாத்மாவை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் அனைத்துமே பகவானுடைய ரூபம் என்று சொல்லிவிட்டார்கள். முழு உலகத்திலும் இதுதான் அனைத்திலும் முதல் தவறாகும். சிறிய குழந்தையிடம் நீ யாருடைய குழந்தை என்று கேட்டால் நான் இன்னாருடைய குழந்தை என்று சொல்லும். இன்னார் யாருடைய குழந்தை? இவருடைய குழந்தை என்று சொல்வார்கள். அவன் என்னுடைய குழந்தை என்று சொல்லிவிடுவார்கள். அதுபோல இவர்களும் இறைவனை தெரிந்திராத காரணத்தினால் நாங்கள் தான் பகவான் என்று சொல்லிவிடுகிறார்கள். எவ்வளவு பூஜை செய்கிறார்கள் இருந்தாலும் புரிந்து கொள்வது இல்லை. பிரம்மாவின் இரவு என்றால் பிரம்மா மற்றும் பிராமணிகளுக்கும் இரவாகத்தான் இருக்கும் என்று பாடப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் தாரணை செய்ய வேண்டிய விஷயங்களாகும். இது யார் தந்தையின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கே தாரணையாகும். நினைவைதான் பலம் என்று சொல்லப்படுகிறது. ஞானம் வருமானத்திற்கான ஆதாரம். நினைவின் மூலம் சக்தி கிடைக்கிறது. அதன் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்து விடுகிறது. நீங்கள் புத்தியின் நினைவை தந்தையோடு ஈடுபடுத்த வேண்டும். இந்த ஞானத்தை தந்தை இப்பொழுதுதான் கொடுக்கிறார். பிறகு எப்பொழுதும் கிடைப்பதே இல்லை. தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. மற்றவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள், சடங்குகள். அவற்றை ஞானம் என்று சொல்ல முடியாது. ஆன்மீக ஞானம் ஒரு பாபாவிடம் இருக்கிறது. அதை அவர் பிராமணர்களுக்கு தான் கொடுக்கின்றார். வேறு யாரிடத்திலும் ஆன்மீக ஞானம் இருப்பது இல்லை. உலகத்தில் எவ்வளவு தர்மங்கள், மடங்கள் இருக்கின்றன, எவ்வளவு வழிகள் இருக்கின்றன, குழந்தைகளுக்கு புரிய வைக்க எவ்வளவு உழைப்பு தேவைப்படுகிறது, எவ்வளவு புயல் வருகிறது, எனது படகை கரை சேருங்கள் என்றும் பாடுகிறார்கள். அனைவருடைய படகும் கரை சேர முடியாது. சில படகுகள் மூழ்கிவிடும், சில படகுகள் நின்றுவிடும். 2-3 ஆண்டுகள் ஆகிவிடுகிறது. அநேகருடைய தகவலே தெரிவது இல்லை. சிலர் பிரிந்து சென்று விடுகிறார்கள், சிலர் அங்கேயே நின்று விடுகிறார்கள். இதில் அதிகமான முயற்சி இருக்கிறது. செயற்கையான யோக முறை எவ்வளவு வந்திருக்கிறது, எத்தனை யோக ஆசிரமங்கள் இருக்கின்றன. எதுவும் ஆன்மீக யோக ஆசிரமமாக இருக்க முடியாது. பாபாதான் வந்து ஆத்மாக்களுக்கு ஆன்மீக யோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். இது மிகவும் சகஜமான யோகம் என்று பாபா கூறுகிறார். இதை போல சகஜமானது எதுவும் இல்லை. ஆத்மாதான் ஷரீரத்தில் வந்து நடிப்பை நடிக்கிறது. அதிகபட்சம் 84 பிறவிகள், மற்றபடி குறைந்து கொண்டே செல்லும். இந்த விஷயங்கள் கூட குழந்தைகளாகிய உங்களில் சிலருடைய புத்தியில் தான் இருக்கிறது. புத்தியில் மிகவும் கஷ்டப்பட்டுதான் தாரணையாகிறது. எங்கே சென்றாலும் முதன் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் என்று பாபா முதல் விஷயமாக புரிய வைக்கிறார். பாபாவின் அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்று யுக்திகள் உருவாக்கப்படுகிறது. அது எப்போது நிச்சயமாகிறதோ அப்போது பாபா சத்தியமானவர் என்பதை புரிந்து கொள்வார்கள். பாபா கண்டிப்பாக சத்தியமான விஷயங்களை தான் சொல்வார். இதில் சந்தேகத்தை எழுப்பக்கூடாது. நினைவில் தான் உழைப்பாகும். இதில் மாயை தடையை ஏற்படுத்துகிறது. அடிக்கடி நினைவை மறக்க செய்து விடுகிறது. ஆகையால் பாபா கூறுகிறார், சார்ட் எழுதுங்கள். எனவே பாபாவும் யார் எவ்வளவு நினைவு செய்கிறார்கள் என்று பார்க்க முடியும். 25% கூட சார்ட் வைப்பது இல்லை. நாங்கள் முழு நாளும் நினைவில் இருக்கிறோம் என்று சிலர் கூறுகிறார்கள். இது மிகவும் கடினம். முழு இரவும் பகலும் இல்லறத்தில் இருக்கும் பெண்கள், பந்தனத்தில் இருப்பவர்கள், அடி வாங்குபவர்கள் வேண்டுமானால் சிவபாபா இந்த சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து எப்பொழுது விடுபடுவோம் என்று நினைவில் இருக்கலாம். ஒருவேளை யாராவது அதிகம் நினைவில் இருக்கிறார்கள் என்றால் சார்ட் அனுப்பி வைக்கட்டும். தினமும் இரவு தங்களுடைய கணக்கை பாருங்கள், தின குறிப்பு வையுங்கள் என்று கட்டளை கிடைக்கிறது. டைரி வைப்பதினால் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற பயம் இருக்கும். பாபா பார்த்தார் என்றால் என்ன சொல்வார்? இவ்வளவு அன்பான பாபாவை இவ்வளவு நேரம்தான் நினைவு செய்கிறீர்களா? லௌகீக தந்தையை, மனைவியை நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். என்னை இவ்வளவு நேரம்தான் நினைவு செய்கிறீர்களா? சார்ட் எழுதினீர்கள் என்றால் தானாகவே வெட்கம் வரும். இந்த நிலையில் நான் பதவியை அடைய இயலாது. ஆகையால் தான் பாபா சார்ட்டின் மீது அழுத்தம் கொடுக்கிறார். பாபா மற்றும் 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுவீர்கள். தங்களுக்கு சமமாக மாற்றினீர்கள் என்றால்தான் பிரஜைகளின் மீது ராஜ்யம் செய்வீர்கள். இது நரனில் இருந்து நாராயணனாக ஆவதற்கான ராஜயோகமாகும். இதுதான் குறிக்கோள். எப்படி ஆத்மாவை பார்க்க முடியாது, புரிந்து கொள்ளப்படுகிறது இருக்கிறது, அதுபோல இவருக்குள் ஆத்மா இருக்கிறது, இது கூட புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் அனைவரையும் விட அதிகம் முயற்சி செய்திருக்கிறார்கள், ஆகையால் தான் பட்டம் பதவியை அடைந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இவர்களுடைய பிரஜைகள் அதிகம் இருப்பார்கள், உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடைந்து இருக்கிறார்கள். கண்டிப்பாக அதிகமாக நினைவில் ஈடுபட்டு இருப்பார்கள், ஆகையால் தான் மதிப்புடன் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். நம்மால் ஏன் அதுபோல ஈடுபட முடிவதில்லை என்ற காரணத்தை கண்டறிய வேண்டும். தொழில் போன்ற பிரச்சனைகளில் புத்தி அதிகமாக சென்று விடுகிறது. அதிலிருந்து நேரத்தை ஒதுக்கி இந்த பக்கம் அதிக கவனம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தோட்டத்தில் தனிமையில் அமர வேண்டும். பெண்கள் செல்ல முடியாது, அவர்கள் வீட்டை பராமரிக்க வேண்டும். ஆண்களுக்கு சகஜமாகும் கல்பத்தின் ஆரம்பத்தில் இருந்த பாக்யசாலிகள் யாரோ அவர்களுக்கு தான் இது புரியும். படிப்பு மிகவும் நல்லது, மற்றபடி ஒவ்வொருவருடைய புத்தியும் அவரவருக்கு இருக்கிறது. எப்படியாவது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும். பாபா அனைத்து வழிமுறைகளையும் கூறுகிறார். குழந்தைகள் தான் முயற்சி செய்ய வேண்டும். பாபா பொதுவாக வழி கூறுவார். ஒவ்வொருவரும் தனித்தனியாக வந்து யாராவது கேட்டாலும் தந்தை வழி சொல்ல முடியும். தீர்த்த யாத்திரைக்கு பெரிய பெரிய மலைகள் மீது ஏறி செல்கிறார்கள் என்றால் வழிகாட்டிகள் எச்சரிக்கை அளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு செல்கிறார்கள். குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா மிகவும் சகஜமான யுக்திகளை கூறுகிறார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும், ஷரீர உணர்வை நீக்க வேண்டும், என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா வந்து ஞானத்தை கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார். ஆத்மாவை போல வேகமான ராக்கெட் வேறு எதுவும் இருக்க முடியாது. விஞ்ஞானிகள் சந்திரன் போன்றவற்றிற்கு செல்வதில் எவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறார்கள், இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இந்த அறிவியல் கலை கூட விநாசத்தில் உதவி செய்கிறது. அது அறிவியல், உங்களுடையது அமைதி. தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும், இதுதான் ஆழ்ந்த அமைதி. நான் ஆத்மா, ஷரீரத்திலிருந்து தனிப்பட்டவன். இந்த ஷரீரம் பழைய செருப்பு. பாம்பு ஆமையின் உதாரணம் கூட உங்களுக்கு தான். நீங்கள் தான் குளவியை போல பூம் பூம் என்று செய்து மனிதனிலிருந்து தேவதைகளாக மாற்றுகின்றீர்கள். விஷக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்வது உங்களுடைய வேலையாகும். துறவிகள் இந்த யஜ்யம் தவம் போன்ற எதையும் செய்ய வேண்டியது இல்லை. பக்தி மற்றும் ஞானம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கே ஆகும். அவர்கள் சத்தியுகத்திற்கு வர வேண்டியதே இல்லை. அவர்கள் இந்த விஷயங்களை பற்றி என்ன தெரிந்திருக்கிறார்கள்? இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களுடைய விஷயங்களும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. யார் முழுமையாக 84 பிறவிகளை எடுத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் நாடகப்படி வந்து கொண்டே இருப்பார்கள். இதிலும் கூட வரிசை கிரமமாக வந்து கொண்டே இருப்பார்கள். மாயை மிகவும் பலம் வாய்ந்தது. கண்கள் மிகவும் குற்றமுடையதாக இருக்கிறது. ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைப்பதன் மூலம் பண்பட்டதாக ஆகிறது. பிறகு அரை கல்பம் ஒரு பொழுதும் குற்றமுடையதாக ஆகாது. இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியது. நீங்கள் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு கர்ம இந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்துவிடும். பிறகு 21 பிறவிகள் சஞ்சலப்படாது. அங்கே கர்ம இந்திரியங்கள் சஞ்சலம் அடைவதில்லை. அனைத்து கர்ம இந்திரியங்களும் அமைதியாக சதோகுணமுடையதாக இருக்கிறது. தேக அபிமானத்திற்கு பிறகுதான் அனைத்து அசுரத்தன்மைகளும் வருகின்றன. பாபா உங்களை ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குகிறார். அரை கல்பத்திற்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்து விடுகிறது. யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள். ஆத்ம உணர்வுடையவராக ஆவதற்கு உழைக்க வேண்டும். பிறகு கர்ம இந்திரியங்கள் ஏமாற்றாது. கடைசி வரை யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். கர்மாதீத் நிலையை எப்பொழுது அடைவீர்களோ அப்பொழுது அந்த சண்டை ஆரம்பமாகிவிடும். நாளுக்கு நாள் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கும். மரணத்திற்கு பயப்படுவார்கள். இந்த ஞானம் அனைவருக்கும் என்று பாபா கூறுகிறார். தந்தையின் அறிமுகத்தை மட்டும் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள் அனைவரும் ஒரு பாபாவை நினைவு செய்கிறார்கள், இறை தந்தை என்று சொல்கிறார்கள். சில பேர் இயற்கையை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் இறைவன் இருக்கிறார் அல்லவா, அவரை முக்தி ஜீவன் முக்திக்காக நினைவு செய்கிறார்கள். மோட்சம் என்பது இல்லவே இல்லை. உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்பவும் நடக்க வேண்டும். சத்தியுகம் இருந்த பொழுது ஒரு பாரதம் தான் இருந்தது என்று புத்தி கூறுகிறது. மனிதர்கள் எதையும் தெரிந்திருக்கவில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது அல்லவா, லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயமாக இருக்க முடியாது. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்தால் எவ்வளவு அதிகமான மக்கள் தொகை இருக்க வேண்டும்? பாபா கூறுகிறார், இப்பொழுது கலியுகம் முடிந்து சத்தியுகம் உருவாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் கலியுகம் இன்னும் குழந்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயுள் என்று நினைக்கிறார்கள். இந்த கல்பம் 5000 ஆண்டுகள்தான் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாரதத்தில்தான் இந்த ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. பாரதம்தான் இப்பொழுது சொர்க்கமாகி கொண்டு இருக்கிறது. நாம் இப்பொழுது ஸ்ரீமத் படி இந்த ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். முதல் வார்த்தையே இவை இரண்டும் தான் ஆகும். எதுவரை பாபாவின் மீது நம்பிக்கை வரவில்லையோ அதுவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பிறகு எந்த விஷயத்திற்காகவாவது பதில் கிடைக்கவில்லை என்றால் இவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை, ஆனால் எங்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார் என்று சொல்கிறார்கள் என நினைப்பார்கள். ஆகையால் முதலில் ஒரு விஷயத்தோடு நில்லுங்கள். முதலில் பாபாவின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்துங்கள். உண்மையில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே, அவர்தான் படைப்பவர். எனவே கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் வருவார். பாபா கூறுகிறார், நான் யுகம் யுகமாக அல்ல, கல்பத்தின் சங்கம யுகத்தில் தான் வருகிறேன். நான் புதிய உலகை படைப்பவனாக இருக்கிறேன் எனும் பொழுது நான் இடையில் எப்படி வருவேன்? நான் பழைய மற்றும் புதிய உலகத்திற்கு இடையே வருகிறேன். இதனை புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. நீங்களும் இங்கேதான் புருஷோத்தமர்களாக ஆகிறீர்கள். லக்ஷ்மி நாராயணர் தான் அனைவரிலும் புருஷோத்தமர். குறிக்கோள் எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது. சொர்க்கம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்று அனைவருக்கும் சொல்லுங்கள். புருஷோத்தம என்ற வார்த்தையை கண்டிப்பாக போடுங்கள் என்று பாபா கூறியுள்ளார். ஏனென்றால் இங்கே நீங்கள் கீழான நிலையிலிருந்து புருஷோத்தமர்களாக ஆகின்றீர்கள். இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை மறக்க கூடாது. மேலும் வருடங்களின் தேதியையும் கண்டிப்பாக எழுத வேண்டும். இங்கே உங்களுடைய ராஜ்யம் முதலிலேயே ஆரம்பமாகி விடுகிறது. மற்றவர்களுடைய ராஜ்யம் முதலில் இருப்பது இல்லை. அவர்களுடையது தர்மஸ்தாபகர்கள் வந்தால்தான். அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய தர்மம் வளரும். கோடி கணக்கானவர்கள் ஆன பிறகுதான் ராஜ்யம் நடக்கும். உங்களுடையது ஆரம்பத்திலேயே சத்தியுகத்தில் ராஜ்யம் இருக்கும். சத்தியுகத்தில் இத்தனை ராஜ்யம் எங்கிருந்து வந்தது என்பது யாருடைய புத்தியிலும் வருவது இல்லை. கலியுக கடைசியில் இவ்வளவு அதிகமான தர்மங்கள் இருக்கின்றன. பிறகு சத்தியுகத்தில் ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் எப்படியானது? எவ்வளவு வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருக்கின்றன. பாரதம் சொர்க்கம் என்று சொல்லும் அளவிற்கு இருந்தது. 5000 ஆண்டுகளின் விஷயம். லட்சக்கணக்கான ஆண்டுகளின் கணக்கு எங்கிருந்து வந்தது? மனிதர்கள் எவ்வளவு குழம்பியுள்ளார்கள்? அவர்களுக்கு யார் புரிய வைப்பது? நாம் அசுர ராஜ்யத்தில் இருக்கின்றோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களா என்ன? தேவதைகளுடைய புகழ், அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள். தேவதைகளிடத்தில் 5 விகாரங்கள் உணர்வுகள் இல்லை என்றால் ஆத்ம அபிமானியாக உள்ளார்கள். தந்தை கூறுகிறார், முக்கியமான விஷயம் நினைவினுடையது. 84 பிறவிகளை எடுத்து எடுத்து நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும். இது நாடகத்தின் சக்கரம். நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது ஞானத்தின் மூலம், மூன்றாவது கண்ணை பெற்று ஏமாற்றக்கூடிய தங்களுடைய கண்களை நாகரீகமானதாக ஆக்க வேண்டும். நினைவின் மூலம் கர்ம இந்திரியங்கள் குளுமையாகவும் சத்தோகுணமுடையதாகவும் ஆகும். ஆகையால் இந்த முயற்சியை செய்ய வேண்டும். தொழில் போன்றவற்றிலிருந்து நேரத்தை ஒதுக்கி தனிமையில் சென்று நினைவில் அமர வேண்டும். நமக்கு ஏன் நினைவு சரியாக அமைவதில்லை என்ற காரணத்தை பார்க்க வேண்டும். தங்களுடைய சார்ட்டை கண்டிப்பாக வைக்க வேண்டும். வரதானம் பொறுமையின் சக்தி மூலம் அழிவற்ற மற்றும் இனிமையான பலனை பெறக்கூடிய அனைவருக்கும் அன்பானவர் ஆகுக. விளக்கம், பொறுத்துக் கொள்வது என்பது சாவதாகாது, ஆனால் அனைவரின் இதயங்களில் வாழ்வது. எத்தகைய விரோதியாக இருந்தாலும், ராவணனை காட்டிலும் உக்ரமாக இருந்தாலும், ஒரு தடவை இல்லை 10 தடவை பொறுத்துக் கொள்ள நேர்ந்தாலும், பிறகும் கூட பொறுமை சக்தியின் பலன் அழியாதது மற்றும் இனிமையானது. வெறுமனே இந்த பாவனை மட்டும் வைக்காதீர்கள், நான் இவ்வளவு பொறுத்துக் கொண்டேன் என்றால் இவரும் ஏதாவது செய்யட்டும். அல்ப காலத்தின் பலனுக்கான பாவனை வைக்காதீர்கள், இரக்க பாவனை வையுங்கள். இதுவே சேவை பாவனை. சேவை பாவனை உள்ளவர்கள் அனைவரின் பலவீனங்களையும் உள்ளடக்கிக் கொள்வார்கள், அவர்களை எதிர்கொள்ள மாட்டார்கள். ஸ்லோகன், எது நடந்து முடிந்ததோ அதை மறந்து விடுங்கள். நடந்து முடிந்து போன விஷயங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனிவரும் காலத்திற்காக எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருங்கள். அவ்யக்த சமிஞ்சை, தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். எப்படி பாப்தாதாவிற்கு இரக்கம் வருகிறது, அதுபோல குழந்தைகள் நீங்களும் கூட மாஸ்டர் இரக்க மனம் உள்ளவராகி தனது மனதின் உள்ளுணர்வு மூலம் ஆத்மாக்களுக்கு பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள சக்திகளை கொடுங்கள். கொஞ்ச சமயத்தில் முழு உலகிற்கான சேவையை முழுமை பெற செய்ய வேண்டும். தத்துவங்களோடு கூடவே அனைவரையும் தூய்மையாக ஆக்க வேண்டும் எனும் போது மனதின் மூலம் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்கள். யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். ஓம் சாந்தி.